ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலம் ஒரு தாயினுடைய கரத்திலே என்று சொல்கின்ற அளவுக்கு தாய்மார்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானத்தை படைத்து வானத்தை அழகாக்க அல்லாஹ் நட்சத்திரங்களை அமைத்திருக்கிறான். பூமியை படைத்து அல்லாஹ் பூமியை அழகாக்க புட்பூண்டுகள் மரங்களை அமைத்து தந்திருக்கிறான். கணவன் மனைவி ஆண் பெண் என்ற அந்த இரண்டு சாராரையும் அழகாக்க அல்லாஹ் குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறான். கொடுக்கப்பட்ட குழந்தை செல்வங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தினால் நாளைய மறுமையிலே நாம் எல்லோரும் சுவர்க்கத்திலே இருப்போம். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த குழந்தை செல்வங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தாமல், இந்த குழந்தைகளுக்கு நல்ல வழிகளை காட்டி கொடுக்காமல் நாம் நினைத்ததை போன்று இந்த உலகத்திலே வாழ்வோம் என்றால் இந்த குழந்தைகளே நாளை மறுமையிலே எங்களை நரகத்திலே தள்ளிவிடுவார்கள். ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை, கவலைப்பட்டார்கள், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று. ரப்பி லா தஸர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிதீன், இறைவா என்னை இந்த உலகத்திலே தனி மனிதனாக ஆக்கிவிடாதே, எனக்கு ஒரு வாரிசை தாயா அல்லாஹ், நீ வாரிசு கொடுப்பதிலே மேலானவனியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார் ஒரு நபி. என்னை தனி மனிதனாக ஆக்கிவிடாதே, எனக்கும் குழந்தை செல்வத்தை தாய் என்று ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் கொடுக்கப்பட்ட குழந்தைகளை நல்ல முறையிலே பயன்படுத்தாமல், குழந்தைகளுக்கு நாம் கிடைத்த குழந்தைகளை நியமத்தாக பார்க்காமல் அதை ஒரு சோதனையாக பிள்ளைகளை திட்டி தீர்ப்போம் என்றால் கண்ணியமானவர்களை நாம் எந்த அளவு அந்த நியமத்தை புறக்கணிப்பதா இருக்கின்றோம். பாருங்கள், ஒரு நபிக்கு குழந்தை இல்லை, அவர்கள் அல்லாஹ் இடத்திலே மன்றாடுகின்றார். அந்த நபி கேட்ட துவாவின் பிரதிபலன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நபிக்கு ஒரு குழந்தையை கொடுக்கின்றான். அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியோ மலடியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தாய்க்கு மலடி தன்மையை நீக்கி யஹ்யா என்ற ஒரு குழந்தையை நாங்கள் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். ஒரு நபிக்கு குழந்தை இல்லை, நபி குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். ஆனால் கிடைத்த குழந்தைகளை நாம் பதுவா செய்கிறோம் என்றால், கிடைத்த குழந்தைகளை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தாமல் இருப்போம் என்றால், அன்பான தாய்மார்களே, நிச்சயமாக நாளைய மறுமையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கை செய்தவார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பான தாய்மார்களே, எங்களுடைய குழந்தைகளை வளர்க்கின்ற வளர்ப்பிலேதான் இருக்கிறது அந்த குழந்தை இந்த உலகத்தின் விரோதி, நாளை மறுமையின் விரோதி ஒன்று, அல்லது அந்த குழந்தை இந்த உலகத்திலே எங்களுக்கு கண் குளிர்ச்சி நிம்மதி, அல்லது இந்த குழந்தை எங்களுக்கு எதிரி அல்லது எங்களுக்கு விரோதியாக மாறும். கண்ணியமானவர்களே, அது எங்களுடைய வளர்ப்பில் தான் இருக்கிறது. இரண்டு குழந்தைகளை நாங்கள் வளர்க்கிறோம் என்றால் யோசிக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, சாதாரணமாக யோசிக்க கூடாது. எதிர்கால சமூகத்தின் தலைவர்களை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும், நாங்கள் ரெண்டு பிள்ளை எங்களுக்கு கிடைச்சிருக்குது, ஆண் ஒன்று பெண் ஒன்று வச்சுக்கொண்டா, இந்த ரெண்டு பிள்ளையையும் பிள்ளையாக அல்ல, இந்த பிள்ளைகளை பெரிய ஒரு திட்டமிடலோடு பார்க்க வேண்டும். 20 வருடங்களுக்கு பின்னால் நான் வளர்க்கக்கூடிய ஆண் பிள்ளை யாரோ ஒரு பெண்மணியுடைய கணவரை வளர்த்து கொண்டிருக்கிறேன். 20 வருடங்களுக்கு பின்னால் திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய யாரோ ஏதோ ஒரு பெண்ணுடைய ஒரு கணவரை வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு தாய்மாரை யோசிக்கவன். இன்னும் ஒரு படித்தரம் மேலே சென்றால், 20 வருடம் 22 வருடங்களுக்கு பின்னால் பிறக்க இருக்கின்ற ஒரு குழந்தையுடைய தாயை தகப்பனை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வளர்ப்பிலே என்னுடைய குழந்தை தாய்க்கு தகுதியா, தகப்பனுக்கு தகுதியா என்பதை ஒவ்வொரு தாய்மாரும் யோசிக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முதலாவது ஆசிரியர், முதலாவது முன்மாதிரி மொண்டசூரில உள்ள டீச்சர் அல்ல, மக்தபுல உள்ள முஅல்லிம் அல்ல, பாடசாலையில் சேருமார் அல்ல, முதலாவது ஆசிரியர், முதலாவது முன்மாதிரி தாய்மார் உள்ள முதலாவது பழகுகின்ற பாசையும் தாயுடைய பாசை தான். அந்த தாய் எப்படி இருக்கிறாளோ அதே போன்றுதான் அந்த குழந்தை இருக்கும். அதனால் தான் சொல்வார்கள், அஸ்திவாரங்கள் சீராக இல்லை என்றால் கட்டிடம் சீராக இருக்காது. தாய்மார்கள், பெற்றோர்கள், பொறுப்புதாரிகள் நல்ல முறையிலே இல்லை என்றால் அந்த குழந்தைகள் நல்ல முறையிலே உருவாக மாட்டார்கள். தாய் சகாப்பனிடத்திலே பேணுதல் இல்லை என்றால், தக்குவா இல்லை என்றால், இறையச்சம் இல்லை என்றால் குழந்தைகளிடத்திலே இறையச்சம் வராது. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற குழந்தைகளை செல்வமாக நாம் கருத வேண்டும். இந்த செல்வம் கொடுக்கப்படாதவர்கள் கவலைப்பட்டார்கள், எங்களுக்கும் ஒரு செல்வத்தை தாயா அல்லாஹ் என்று. அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் பாவத்தால் ஒரு பாவம் போதும் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக் கொள்வதற்கு, நாளே மறுமையில் அவன் கை செய்தப்படுவதற்கு. அது என்ன பாவம் என்றால், அன்பான தாய்மார்களே, யார் யாருக்கெல்லாம் நாங்கள் செலவழிக்கிறோமோ எங்கட செலவுக்கு கீழே உள்ளவங்க, எங்கட பொறுப்புக்கு கீழே உள்ளவங்களை நல்ல முறையில வளர்க்காமல் அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குவது, நல்ல வழிகளை காட்டி கொடுக்காமல் அவர்களை விட்டு விடுவது, இந்த ஒரு பாவம் போது நாளைய மறுமையில் நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக் கொள்வதற்கு. எனவே அன்பான தாய்மார்களே, இந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நூலை போலதான் சேலை என்று சொல்வார்கள், நூலை போலதான் சேலை என்று சொல்வார்கள். நூலால எப்படி ஒரு உடுப்பை தைக்கிறோமோ அதை நூலை போலதான் அந்த உடுப்பு இருக்கும். அதனால் அன்பான தாய்மார்களே, பெற்றோர்களாகிய தாய்மார்களாகிய எங்களிடத்திலே நிறைய முன்மாதிரி இருக்க வேண்டும். குழந்தைகள் எங்களை பார்த்துத்தான் முன்னுக்கு வரப்போகிறார்கள். ஸ்ட்ரைக் கொலேஜிலே சொல்லுவார்கள், அதாவது சிறுவர் உளவியிலே சொல்லுவார்கள், எந்த குழந்தையும் அருவறுப்பான விடயங்கள், கெட்ட விடயங்கள் பேசாதே. எந்த குழந்தையும் கெட்ட விடயம் பேசாது, கேட்ட விடயத்தை பேசும். அருவறுப்பான விடயம் என்ற ஒரு குழந்தை பேசுதாக இருந்தா, கெட்ட விடயம் ஒன்றை குழந்தை பேசுதாக இருந்தா, அது கெட்ட விடயத்தை தானாக பேச இல்லை, அது கேட்ட விஷயத்தை பேசுது. வாப்பா உமா அல்லது புலங்கக்கூடிய இடத்துல யாரோ பேசின விடயங்களை காதால கேட்டுட்டு பேசுது, கேட்ட விடயத்தை பேசுது, கெட்ட விஷயம் பேசல. தாய் சாப்பன் எப்படி நடந்து கொள்றாங்களோ, எப்படி பேசுறாங்களோ, எப்படி கதைக்கிறாங்களோ, அதைத்தான் எங்களுடைய குழந்தைகள் பேசும். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, குழந்தைகளை வளர்க்கவே, இந்த குழந்தைகள் வளர்க்கவில்லை, குழந்தைகள் வளருகின்றார்கள். வீட்டில் என்ன செய்யுது, நாய் வளருது, பூனை வளருது, எலி வளருது, பல்லி வளருது, ஆடு மாடு எல்லாமே வளர்ந்து கொண்டு போகுது. அதே போல எங்களோட குழந்தையும் வளர்ந்து கொண்டு போகுது, பிள்ளைகளை வளர்க்க இல்லை. சில தாய்மார்கள் எடுத்து பார்த்தா 5-10 வருஷம் வழி நாட்டு, சில வாப்பமார் எடுத்து பார்த்தா 12-13 வருஷம் வெளிநாட்டுல. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி வளர்கின்ற பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்றார்களா, வளருகின்றார்களா? பாசத்தை அன்பை காட்டி வளர்க்க வேண்டிய குழந்தைகள், பாசம் அன்பை காட்டாமல் வளர்க்கப்படுகின்ற அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே பாசம் இருக்குமா? அந்த பிள்ளை எதிர்காலத்திலே தகப்பனாகினால் தகப்பனாக கூடிய அந்த ஆற்றல் அந்த குழந்தைக்கு இருக்குமா? எனவே அன்பான தாய்மார்களே, ஒன்றை ஆழமாக உள்ளத்திலே பதிய வையுங்கள், குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். வளர்க்கின்ற போதும் வளர்க்கப்படாத போதும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி, அல்லது ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி, அல்லது ஒரு விருந்துக்காக வேண்டி ஒருத்தர் இறைச்சி கடைக்கு போறான்னு வச்சுக்கொள்ளும். 2 கிலோ இறைச்சியை வாங்கிட்டு வாங்கண்டு எங்கட பொறுப்புதாரிய ஒத்துட்டு சொல்றோம், எங்கட கணவரையோ இல்ல நானாட்டையோ தம்பிட்டே சொல்றோம் 2 கிலோ அரிசி வாங்கிட்டு வாங்க. அப்ப அவர் அரிசி கடைக்கு போய் 2 கிலோ அரிசிய வாங்கி பைக்ல வைக்கிறாரு, அப்படியே கீழே விழுகிறி. நாயன் என்ன செய்யுது, அப்படியே அந்த 2 கிலோ அரிசியும் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் எங்கேயோ காட்டுல கொண்டு போய் சாப்பிடுறது. இன்னும் ஒரு நாய் என்ன செய்யுது, என்னுடைய வீட்டில இருந்து இப்படியே வேட்டைக்கு போய் ஒரு முயலண்டையோ அல்லது ஒரு மிருகம் ஒன்றையோ அப்படியே கவ்வி கொண்டு எங்களுக்கு கொண்டு தருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள பாரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. முதலாவது 2 கிலோ அரைக்கிய கொண்டு போன நாய் இருக்குது, அது வளர்க்கப்படாத நாய், அதுக்கு தெரியாது வீட்டுல விருந்துக்கு சமைக்க கொண்டு போறாங்க இறைச்சி என்பது விளங்காது. அது நினைச்சிச்சு எல்லாம் நினையாத குளத்தால் எனக்கு சாப்பாடா போட்டுட்டான், இன்னைக்கு எனக்கு விருந்து தான் சொல்லி அதுக்கு விருந்துக்கு கொண்டு போய் அது அதுல விருந்துக்கு கொண்டு போய். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு நாய் இருக்குது, வளர்த்த நாய், நன்றி உள்ள நாய், வாலாற்ற நாய், நாங்க சொல்ற புத்திமதிகளை கொஞ்சம் கேட்டு நடக்கிற நாய், நாங்க அக்கம் பக்கத்துக்கு எங்கேயும் தூரத்துக்கு போனா எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற நாய், தெரியாதவங்க யாரு வந்தா குலைக்கிற நாய், தெரியாதவங்க யாரு வந்தா துரட்டுற நாய், எங்கட பிள்ளைகள் தற்செயலாக பிள்ளைகளை நாய்க்கு பின்னால ஓடினாலும் நாய்கள் ஒன்றும் செய்யாம அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற நாய், இந்த நாய் இருக்குதே கண்ணியமானவர்கள், இது வளர்க்கப்பட்ட நாய். இந்த நாய்க்கு தெரியும் வேட்டையாடி கொண்டு வர மிருகம் இருக்குது, ஏந்த வாய்ப்பட்டு ரத்தம் போனா உங்க வீட்டுல உள்ளவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் ரத்தம் இதுல வாய ஏண்ட பல்ல பதிக்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே கவ்வி கொண்டு கொண்டு கொடுக்குது. ஒரு நாய் வளர்க்கப்படுகின்ற போதும் வளர்க்கப்படாத போதும் ரெண்டு நாய்க்கடையில வித்தியாசம் இருக்குமாக இருந்தால், அதை விட ஒரு அறிவு கூடுதலாக கொடுக்கப்பட்ட இந்த மனிதர்கள் வளர்க்கப்படுகின்ற போதும் வளர்க்கப்படாத போதும் நிறைய வித்தியாசத்தை காண முடியும். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய குழந்தைகள், இந்த குழந்தைகளை நல்ல முறையிலே நாம் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கின்ற போது நிச்சயமாக அந்த குழந்தைகள் எதிர்காலத்திலே சமூகத்தின் தலைவர்களாக வருவார்கள், எதிர்காலத்திலே சமூகத்தின் பொறுப்புதாரிகளாக வருவார்கள். இந்த என்ன நடக்குது என்றால், அன்பான தாய்மார்களே, மன்னிக்கவே நான் சொல்வதற்கு, ஒவ்வொரு நாளும் உங்களோட குழந்தைகளுக்கு அதிகமாக நேரத்தை கொடுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களோட கணவன்மார்க்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களோட கணவன்மார்க்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, முடியுமாக இருந்தா ஒவ்வொரு நாளும் பெற்றோர் உங்களோட ஊர்ல இருக்கிறாங்களா கொஞ்ச நேரம் நேரத்தை கொடுங்க, உங்களோட சொந்தங்கள் உறவுகள் இருக்கிறாங்களா கொஞ்ச நேரம் நேரத்தை கொடுங்க. நீங்க விரும்பிய விரும்பாமலும் ஒவ்வொரு நாளும் போன்ல எவ்வளவு நேரம் கழியுது, எவ்வளவு நேரம் போன்ல கழியுது, ஆனா அதுல நேரத்தை கொஞ்சம் எடுத்து எங்கட குடும்பத்துக்கு, எங்கட வாப்பா மூக்கு, எங்கட கணவருக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. நேரம் கொடுக்க இல்லைன்னா பிரச்சனை வரும், நேரம் கொடுக்க இல்லைன்னா பிரச்சனை வருவா. சைக்காலஜில சொல்லுவாங்க, சிறுவியர் உளவியல்ல ஒரு பிள்ளை செய்யக்கூடிய திறமைகளை, நல்ல நல்ல விடயங்களை அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே காட்டி அவர்கள் பாராட்டப்படுவதை ஒவ்வொரு குழந்தைகள் இன்றைய காலத்திலே விரும்புகின்றான், மிகவும் விரும்புகின்றான். இன்னும் சிறுவர் உளவியல் சொல்லுகின்ற ஒரு விடயம் தான், இன்றைய சிறார்கள் ரெஸ்பெக்டுக்கு அடிமை இல்லை, அன்புக்கு அடிமை. அவனோட பிள்ளைக்கு ஒரு கடமான ஒரு வார்த்தையால் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ல சொல்லு செய்ய ஏவுங்க, செய்ய மாட்டாங்க. அன்பா சொல்லுங்க, வாங்க மகன், வாங்க மகள், சொல்லுங்க மகள், குர்ஆன் ஓதுங்க மகள், நானும் குர்ஆன் ஓதுறேன், வாங்க மகள். கண்ணியமானவர்களே, இது பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அளவுண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களோட குழந்தைகளுக்கு 7 வயதானா தொலை ஏவுங்க, 10 வயதானா தொலை ஆட்சி, உங்களோட பிள்ளைக்கு அடிச்சு தொலை வைங்க. 7 வயதுலேருந்து 10 வயது வரைக்கும் பிள்ளைகளுக்கு தொலை ஏவிக்கொண்டே இருக்கும். உம்மா 5 முறை சொல்லணும், பாப்பா 5 முறை சொல்லணும், பள்ளியுடைய அதான் 5 முறை கேட்கும். 15 விடுத்தம் ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைகளுடைய காதில 7 வயதுலேருந்து 10 வயது வரைக்கும் தொழுவ மகள், தொழுவ மகன் என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். 7 வயதுலேருந்து 10 வயது வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு சொல்ல இல்லைன்னா அந்த பெற்றார்கள் அல்லாஹ்வுடனால் விசாரிக்கப்படுவார்கள். தந்தை வெளிநாட்டுல இருந்தாலும் கோல் பண்ணி மகன் கிட்ட கேட்கணும், மகன் இன்னைக்கு சொல்லுவீங்களா,
மகளிர் தொழுவீங்களா, லோர் தொழுவீங்களா, அசர் தொழுவீங்களா, ஒரு நாள் விசாரிப்போம். ரெண்டு நாள் விட்டு கோல் எடுத்தா ரெண்டு நாளைக்குள்ள அந்த மகாசபாவை கேட்டுக்கொள்ளும், விசாரிச்சுக் கொள்ளும். எனவே அன்பான தாய்மார்களே, நான் ஒரு விஷயம் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன், குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஒரு பிள்ளை பாடசாலைக்கு போயிட்டு சில வேலைகள் செஞ்சுட்டு வருகுதா, என்ன மகன் செஞ்சீங்க இன்னைக்கு, என்ன படிச்சு தந்தாங்க, சேருக்கு நீங்க படிச்சு கொடுத்தீங்க, நல்ல சேர உங்களுக்கு படிச்சு தந்தாங்களா, தாங்க கொப்பிய பார்ப்போம். சில பிள்ளைக்கு சேருமாருக்கு படிச்சு கொடுக்க போய், ஏன்னா சில பிள்ளைகளுக்கு மகன் இந்த பாடத்தை வாசியுமா, நான் வாசிக்குமா, நீங்க வாசிங்க, சில பிள்ளைகள் அடம் பிடிக்கும். எனவே எங்க பிள்ளை படிச்சு கொடுத்துட்டு வருதா, படிச்சுட்டு வருதா என்று ஒவ்வொரு தாய்மாரும் செக் பண்ணணும். ஒவ்வொரு நாள் மகாசபா அந்த பிள்ளைகளிடத்துல சுய விசாரணை ஒன்று நாங்க செய்யறத போல பிள்ளைகள்ட்டையும் விசாரணை செய்யும். எனவே அன்பான தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து புத்திமதிகள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இன்றைய உலகம் முந்தைய உலகம் மாறி இல்லை, முந்திய காலம் மாறி இல்லை. இன்னைக்கு பிள்ளைகளை வழிகெடுக்கக்கூடிய எல்லா சாதனங்களும் வந்துச்சு. இன்னைக்கு எங்களுக்கு விரும்பிய விரும்பாமலோ மனுஷியான கணக்கில் போன்ல நேரம் போகுது. ஆனா எங்கட வாப்பமா கொடுக்கிற நேரத்தை விடவும், பள்ளியை கொடுக்கிற நேரத்தை விடவும், குழந்தைகளுக்கு கொடுக்கிற நேரத்தை விடவும் அதிகமான நேரம் போனோட கழியுது. விரும்பிய விரும்பாமல் அதுல கழியுது. எனவே நேரங்கள் அதுல இருந்து கலர்ச்சி. எங்களை குழந்தைகளுக்கு அதிகமாக நேரத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதீங்க, ஒழுக்கத்தை போதீங்க. இன்னைக்கு நாங்க பார்த்தோம் சின்னொரு பிரச்சனை, முன்னால என்ன செஞ்சாங்க, நிறைய மக்களோடு சேர்ந்தாங்க, ஆனா பயாண்டு கூப்பிட்டா மக்கள் இல்ல. கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன்டா, நல்ல விஷயங்களுக்கு எங்களை குழந்தைகளை சின்ன வயசுலேருந்து நாங்க பழக்கோம். ஒழுக்கம் இருக்குதே அது முஸ்லீம்களை பாதுகாக்குன்னு மிக மிக முக்கியமான ஒரு கேடயம். எங்க போனாலும் ஒழுக்கத்தை நாங்க அணிஞ்சு கொள்ளணும், ஒழுக்கம் எங்களோடு இருக்கணும். நாங்க உடுப்ப உடுத்து எங்களை மானத்தை மறைக்கிறத போல, உடுப்ப உடுத்து எங்களை மானத்தை மறைக்கிறத போல ஒழுக்கத்தை வச்சு எங்களை மானத்தை மறைக்கணும். இன்னைக்கு சில மக்களை நாங்க சமூகத்துல பாக்குற, வீட்டுக்கு மட்டும்தான் ஒழுக்கம், பஜாருக்கு போனா ஒழுக்கம் இல்ல, துண்டு இல்ல, மேல எந்த ஹிஜாபும் இல்ல, எந்த அபாயாவும் இல்ல. அதே போன்று எங்கேயாவது டிப் பயணங்கள் போனா எல்லாம் மியூசிக் எல்லாம் கேட்கிற, பாட்டு கேட்கிற, ஆடல் பாடல் கூத்து எல்லாம் இருக்கு, ஆண் பெண் கலப்பு. எனவே எங்களை எங்க நாங்க போனாலும் எங்களை ஒழுக்கம் இந்த ஆடை எங்கள்ட்ட இருக்கணும், ஒழுக்கம் எங்களை பாதுகாக்கின்ற கேடயமாக இருக்கணும். ஒழுக்கம் இருக்குதே மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒழுக்கம் இல்லைண்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நாடியை செஞ்சு கொள்ளுங்க. ஒழுக்கம் இல்லாட்டி மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமானவனாக மாறிவிடுவான். ஏனண்டா மிருகம் இருக்குதே, ஒரு ஜராவைய அழுக்க செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறையோட தான் செய்யும். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட இனத்தோட குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட முறையோட தான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, மிருகத்தை விடவும் கேவலமான, ஒரு ஜராவைய ஒரு அழுக்க எப்படி செய்யலுமோ, யாரோட செய்யலுமோ, எங்க எங்க போய் செய்யலுமோ, எல்லாமே பிள்ளையும் செய்வான். ஏன், ஒழுக்கம் இல்லாத. எனவே அல்லாஹ் எங்களுக்கு ஒழுக்கத்தை தந்திருக்கிறான். எல்லா மார்க்கத்துக்கும் விசேட சிறப்பம்சம் இருக்குது, இஸ்லாத்துல சிறப்பம்சம் ஒழுக்கம். எனவே நாம் எல்லாம் முன்மாதிரியான தாய்மாராக வாழ்ந்து காட்டோம். முன்மாதிரியான தாய்மாராக எங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு தாயாக, கணவனுக்கு முன்மாதிரியான ஒரு மனைவியாக, தாய் தகப்பனுக்கு முன்மாதிரியான ஒரு குழந்தையாக, முழு ஊருக்கும் முன்மாதிரியான ஒரு நல்ல இஸ்லாமிய பெண்ணாக நாங்க வாழ்ந்து காட்ட வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, நல்ல பக்குவங்கள் வெளிப்பட வேண்டும். நினைத்த வரந்த உலகத்திலே வாழக்கூடாது, எங்களோட குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீராக்கி நாசமாக்கி விடக்கூடாது. எங்களுக்கு ஒரு வாழ்வு நாளை மறுமையில் இருக்குது, இது ஒரு வாழ்க்கையை தயார் பண்ண வந்த இடம். மனிதன் மண்ணோடு அதிக தொடர்புள்ளவன், மினத்துராப் அலத்துராப் இலத்துராப், மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு மேலே வாழுகிறோம், மண்ணுக்குள்ளே போகிறோம். எனவே மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு மேலே நினைத்தவாறு வாழ முடியாது. சில மனிதர்கள் மண்ணுக்கு ஆசைப்படுகிறார்கள், சில மனிதர்கள் பொண்ணுக்கு ஆசைப்படுகிறார்கள், சில மனிதர்கள் இந்த உலகத்தையே ஏதோ ஆட்டி படைப்பதை போன்று நினைக்கின்றார்கள். எனவே கண்ணியமான தாய்மார்களே, மண்ணில் இருந்து வந்தாலும் மண்ணுக்கு மேலே வாழுகிறோம், மண்ணுக்குள்ளேதான் போகிறோம், மண்ணுக்குள்ளே போனாலும் நாளைய மறுமையிலே அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியை தர வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இஸ்லாம் காட்டிய முறை பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் எல்லோரும் நாளைய மறுமையில கை செய்தவாங்களா மாறிவிடுவோம். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன விரும்பியோ விரும்பாமலோ போனுக்கு அடிமையாக இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க எங்களை நேரங்களை குழந்தைகளுக்கு, எங்களை தாய் தாப்பனுக்கு, கணவன்மாருக்கு கொடுக்கறத விடவும் அதிகமான நேரத்தை போனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். போனுக்கு அடிமையாகி சமுதாயமாக இருக்கிறோம். குழந்தைகளும் போனுக்கு அடிமைப்படுத்தி விட்டோம். எங்கட பிள்ளை அழுகுதா அடம் பிடிக்குதா உடனே போனை கொடுக்கிறோம். பிள்ளைக்கு பிள்ளை அழுக நிற்குது, பிள்ளை போனுக்கு அடிமை. சில பிள்ளைகள் அடம் பிடிக்கிறாங்க, 16-17 வயசு பார்த்து எனக்கு போன் வாங்கிட்டாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒண்ட உள்ளத்தில் ஆழமாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு சந்தோஷமாக இருந்த நிறைய குடும்பங்களை இந்த போன் நாசமாக்கி இருக்குது. சிரிச்சு சிரிச்சு வாழ்ந்த எத்தனையோ குடும்பங்களை நடு தெருவில் விட்டு இருக்குது. நல்ல கற்புகளை ஒழுக்கமாக பாதுகாத்து வாழ்ந்த எத்தனையோ குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கி இருக்குது. எத்தனையோ பேரை தற்கொலையில முடிச்சிருக்குது. எனவே அந்த போனுக்குள்ள அதிகமாக ஊறி கால நேரத்தை கலத்திராதீங்க. சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. வீட்டுல முந்தி ஒரு காலம் இருந்து மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில குர்ஆன் ஓதுவாங்க. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது, அந்த வீட்டுகள்ல குர்ஆன் திலாவத் இல்ல, குர்ஆன் திலாவத் அங்க இல்ல. அங்க என்ன நடக்குதுன்னா மியூசிக்கும் வேற வேற இன்னொருத்தர பலாயும் அந்த வீட்டுல பேசப்படுது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, போன் இருக்குது. போன் ஒன்றுமே அறியாத ஒரு குழந்தைய போல. அது நல்ல ஒருத்தர் கைக்கு போயினா தவாவுக்கு பயன்படுத்தலாம், நல்ல வேலைக்கு பயன்படுத்தலாம். அதே போன்று மத்தசை பாவ செய்யக்கூடிய ஒருத்தர கைக்கு போனா அருவறுப்பான விஷயங்கள், கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா டிவி இருக்குதே, போன விடவும் ஆபத்தானது. டிவி இருக்குதே, போன விடவும் ஆபத்தானது. அது செடுல் பண்ணப்பட்டது, அது அட்டவணையோடு இயங்கக்கூடியது. நாங்க விரும்பியோ விரும்பாமலோ கணவன் மனைவியாகவோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளாகவோ எப்படியோ அதுல போகக்கூடிய செடுல பார்த்தே ஆக வேண்டும். அது நல்ல காட்சியோ கெட்ட காட்சியோ அது பார்த்தே ஆக வேண்டும். எனவே சில வேளை ஒரு மெச்சான் பார்ப்போம், விளையாட்டு தானே சொல்லி பார்ப்போம். ஆனா விளையாட்டுக்கு எவ்வளவு அநியாயங்கள் அங்க போடப்படும். விரும்பிய விரும்பாமலோ ஏனே அருவறுப்பான விஷயங்களை பார்க்க வேண்டிய நிலைமைப்படுது. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, போன் இருக்குதே, அது ஒன்றும் அறியாத குழந்தைய போல. நல்ல ஒருத்தர கை கொடுத்தா தாவாவுக்கு பயன்படுத்துவாங்க, அருவறுப்பான ஒருத்தர கை கிடைச்சா அது பாவத்துல போகும். அதனால சின்ன வயசுல உங்க பிள்ளைகள கையில போனுகளை கொடுத்துடாதீங்க, அது நாசத்துல கொண்டு போயிட்டு. யூடியூபுக்கு போற பயான கேட்கத்தான், ஆனா விரும்பிய விரும்பாம அருவறுப்பானவைகளை பார்க்கவே நிலைமை ஏற்படும். பேஸ்புக்கு போற நல்ல தகவலை பார்க்கணும் சில நல்லெண்ணத்தோட தான், விரும்பிய விரும்பாமல் அங்க அருவறுப்பான செய்திகளை பார்க்கவே நிலைமை ஏற்படும். இன்னைக்கு முகம் காணாத எத்தனையோ பேரை பேஸ்புக்ல பேசி எதிரியாக ஆக்கி இருக்கிறார்கள் மக்கள். முகம் காண இல்ல, பேஸ்புக்ல எதிரி. நாளைய வறுமையில் அந்த எதிரியெல்லாம் எங்களுக்கு முன்னால எங்களுக்கு எதிராக கொண்டு வருவார். எனவே அன்பான தாய்மார்களே, கால நேரங்களை வீணாக கழித்து விடாதீர்கள். நிச்சயமாக நாளைய மறுமையில அல்லாஹ் எங்களை விசாரிக்க இருக்கிறான். எங்களை குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதீங்க, அதற்காக வேண்டிய ஜமீசுல மக்தப் என்ற ஒரு பாடத்திட்டத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு சில மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற மக்தப் என்பது வெறுமனே ஏதோ ஒரு சில தேவைகளுக்காக வேண்டி, சில உலமாக்களுக்காக வேண்டி தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு சிலபஸின் நினைப்பை விலகி கொண்டிருக்கிறான். கண்ணியமான தாய்மார்கள், அப்படி அல்ல. எங்கட குழந்தைகள் எதிர்காலத்தை மையப்படுத்தி, எங்களுடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய வளமாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மக்தப் பாடத்திட்டம். குழந்தைகளை மாற்றுவது மாத்திரமல்ல, குழந்தைகள் வாழக்கூடிய வீட்டை மாற்ற வேண்டும், குழந்தைகளுடைய வாப்பா அம்மாவை மாற்ற வேண்டும், அந்த குழந்தைகள் வாழக்கூடிய ஊரை மாற்ற வேண்டும், அந்த குழந்தைகளுடைய உறவுகளை மாற்ற வேண்டும். இதுதான் மக்தபுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்த குர்ஆன் மதரசாக்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு காரம் குர்ஆன் மதரசாக்கு போனவர்கள் தான், அன்பான தாய்மார்களே சகோதரிகளே. ஆனால் பெரிய வயதுல 12-13 வயதுல தான் அத்தஹியாத்து வஜ்ஹத் எல்லாம் தெரியும். ஆனா இன்றைக்கு மக்தப் போற பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க, 7-8 வயதுல பிள்ளைகளுக்கு அத்தஹியாத்து வஜ்ஹத் தெரியும், ஆனா குழந்தைக்கு தெரியாது. இது எங்க ஓதுறண்டி, இது எங்க ஓதுறாத் எங்க ஓதுறன்னு தெரியாது, வஜ்ஹத் எங்க ஓதுறன்னு தெரியாது. ஆனா பிள்ளைக்கு எல்லாமே பாடமாக்கி இருக்குது. ஆனா ஆரம்பத்துல குர்ஆன் மதரசால ஓதுகின்ற போது சொல்லுவோம் ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு பின்னாலதான் பாடமாக்குவோம். ஆனா அன்னைக்கு சிறு பிராயத்திலே புள்ளுகள் பாடமாக்கிடுதான். எனவே அன்பான தாய்மார்களே, மக்தப் என்ற பாடத்திட்டம் இருக்குது, அது பெரிய ஒரு நோக்கத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான மாணவர்களை உள்வாங்கி எடுத்து போகின்ற மிக முக்கியமான ஒரு பாடத்திட்டம். நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னால் எங்கட ஜனாசாவை எங்கட குழந்தை தொழிக்க வேண்டும், எங்கட குழந்தை கண்ணீர் வடிச்சு எங்களுக்காக நீ துவா செய்ய வேண்டும். அதுதான் மக்தபுடைய நோக்கம். 5-10 வருடங்களுக்கு பின்னால் நாட்டில் யாருமே முஸ்லீம்களை காவாலி இருக்க கூடாது. 10-15 வருடங்களுக்கு பின்னால் ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டா துஹருடைய அதான் கேக்குதா, அங்க படித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு ஆசிரியை மக்தப் பயித்து வந்த ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியா இருப்பார், அதான் கேக்குதா, அந்த ஆசிரியர் தொழுவிப்பார், பின்னால் இருந்தாலும் தொழுவார். கனியமானவர்களே, 10-15 வருடங்களுக்கு பின்னால் ஒரு நிர்வாகத்துல என் பள்ளியில அதிரத்து வர இல்லையா, அதான் கேட்கும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது ஜமாத்தால் ஒருவர் மக்த போய் வந்த ஒருவராக இருப்பார். என்ன செய்வார், அதற்கு வரையில் என்று குறையாக இருக்காது, மக்த போய் வந்த ஒருவர் இமாஜமா செய்வார், மற்றவர்கள் சொல்லுவார். இதுதான் மக்தபுடைய நோக்கம். மார்க்கத்தை படிப்பது எல்லோருடைய கடமையாக இருக்கிறது. இங்கிலீஷ் இருக்குது, அது தேவைக்கு பயன்படுத்தி படித்துக் கொள்ளலாம். எல்லாரும் இங்கிலீஷ் படிக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல, எல்லாரும் சிங்களம் படிக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல, எல்லாரும் லோயராக வேண்டும் என்று அவசியம் அல்ல, எல்லாரும் மார்க்கத்தை படித்து தூய்மையானவர்கள் இபாதத் செய்ய வேண்டும் என்பது கடமை. தொழுகை இருக்குது, தொழுகக்கூடிய ஒவ்வொருவரும் தொழுகையுடைய சட்டத்தை படிப்பது வாஜிப், கட்டாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் வாழ்ந்த சஹாபாக்கள் கண்ணியமானவர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பாசைகள் தேவைப்படுகின்ற போது அவர்கள் படித்துக் கொள்ளவில்லை, ஆனால் சில சஹாபாக்களை நியமித்திருந்த பாசையை படியுங்கள் என்று சில சஹாபாக்களை நியமித்தார். சில தேவைகளுக்கு சில பாசை தேவைப்படுகிறது, ஆனா அது கட்டாயம் அல்ல. மார்க்கத்தை படிப்பது கட்டாயம். கலபுல் இல்மி ஃபரீலா அலா குல்லி முஸ்லிம். இன்னும் ஒரு ரிவாயத்தில் முஸ்லிமத்தின் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர் மீதும் இந்த மார்க்கத்தை படிப்பது கட்டாயம். எனவே அன்பான தாய்மார்களே, பெண்களுடைய பகுதி விரிவான ஒரு பகுதி, பெண்களுடைய பகுதி மிகவும் விரிவான ஒரு பகுதி. பெண்கள் படிக்க வேண்டிய பகுதி ஆண்களை விட அதிகமான ஒரு பகுதி. சுத்தமா அது ஒரு வேறொரு பகுதி, குழந்தை வளைப்பா அது ஒரு வேறொரு பகுதி, தலாக்கா அது ஒரு வேறொரு பகுதி, குடும்ப வாழ்க்கையா அது ஒரு வேற பகுதி, கணவன்மாரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அது ஒரு வேற பகுதி. கண்ணியமானவர்களே, எனவே பெண்கள் அப்பட்டவர்கள் நிறைய விடயங்களை படிக்க வேண்டும். எனவே அதற்காக வேண்டித்தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா வழங்கப்பட்டிருக்கின்ற மக்த பாடத்திட்டம் இருக்குது. இது பலரும் பல கருத்துக்களை சொல்லுவார்கள், ஆனால் எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லதாக வளமானதாக வேண்டும் என்றால் இந்த மக்தப் வளர்க்கப்பட வேண்டும். இந்த மக்தபால் நிறைய பிள்ளைகள் மாறி இருக்கிறார்கள், நிறைய பெற்றோர்கள் மாறி இருக்கிறார்கள், நிறைய ஊர்களில் மாற்றம் வந்திருக்கிறது. இந்த மாற்றத்தை நோக்கித்தான் நாம் எல்லோரும் செல்ல வேண்டும். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, மக்தப் போய் வருகின்ற குழந்தை இடத்திலே முக்கியமாக அன்றாட துஆக்களை கேட்டு பாருங்கள், முக்கியமான சூராக்களை கேட்டு பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள் பாடம் தருவார்கள், உங்களுடைய குழந்தைகள் முன்னேறி இருக்கிறார்கள். கண்ணியமான தாய்மார்களே, ஏனென்றால் முந்தி ஒரு காலம் இருந்தது, குர்ஆனை படித்து கொடுப்பதற்காக பெரிய பெரிய மஜ்மாக்கள் இருக்கவில்லை. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 7 வயதுல ஹாபிதா, நாங்க எங்க மதரசாவும் இல்லையா, இல்ல ஒரு தாயுடைய மடியில. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 7 வயதுல ஹாபிஸ் ஆனது ஒரு தாயுடைய மடியில. எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, இன்னைக்கு தாய்மாருக்கே சூரா பாத்தியாவது தெரியா, எங்களை பெற்றார்மார் பொறுப்புதாரிகளுக்கே முக்கியமான சூராத்துக்கள் தெரியாது. அதனால் குழந்தைகளுக்கு நாங்க எப்படி ஒதுக்க போகிறோம், குழந்தைகளுக்கு எப்படி நாங்க வழிகாட்ட போகிறோம். கண்ணியமானவர்களே, எனவே பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளை மாலிம்களுக்கு ஒப்படைக்கிறோம் நாங்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே முன்னேற்றத்தை ஒவ்வொரு தாய்மார்கள் ஏற்படுத்த வேண்டும். ஒரு தாய்மாருடைய கரத்திலே தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு இருக்கிறது. அன்பான தாய்மார்களே, எங்களுடைய குழந்தைகள் பாடசாலைக்கு தொடராக அனுப்பி வைக்கிறோம். ஆனால் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் இந்த மக்தபுக்கு சிலர்கள் தொடராக அனுப்புவதில்லை. கண்ணியமான தாய்மார்களே, உங்களோட குழந்தைகளை தொடராக அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் மார்க்கம் இருக்குதே, அது இலகுவாக கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு. மத்த பாடத்தினூடாக இலகுவாக கொடுக்கப்படுகிறது. குழந்தைகளை உற்சாகப்படுத்த உங்களோட குழந்தைக்கு ஒரு நாள் நீங்கள் விடுமுறையை கொடுத்து விடுகின்றீர்களா, அந்த குழந்தை ஏனைய விசேஷங்கள் வருகின்ற போது விடுமுறை இருப்பதற்கு முயலும். கண்ணியமான பெற்றோர்களே, ஒரு கவலையான செய்தி ஏனண்டா, அண்மையில் ஒரு முக்கியமான மக்தப் கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னண்டா, ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் விழாவுக்காக வேண்டி பெற்றார்மாருக்கு ஒரு கூட்டம் போட்டார்கள். முதலாவது கூட்டம் மூணோ நாலோ பெற்றார்மார் வந்திருந்தார்கள். இரண்டாவது கூட்டம் ஒரு நாலஞ்சு பெற்றார்மார் வந்திருந்தார்கள். மூணாவது கூட்டம் பெற்றார்மார் பத்து பேரும் வந்தில்லை. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு மழை காலம், எதை சொல்ல வருகிறேன் என்றால் மூணு நாள் சாதாரணமான ஒரு மழை, எங்களுடைய பெற்றோர்கள் கூட்டத்துக்கு வரவில்லை. ஆனால் இரண்டு வருடமாக அந்த இடத்திலே மக்தப் நடக்கிறது. ஆனால் அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் இரண்டு வருடங்களும் மக்தப் நடக்கின்ற நாட்களிலே ஒரு நாள் கூட தவறாமல் வந்த பிள்ளைகள் ஆறு ஏழு பிள்ளைகள், சுமாராக ஆறு அல்லது ஏழு பிள்ளைகள் இருந்தார்கள். எதை சொல்ல வருகிறேன் என்றால், இரண்டு வருடங்கள் மக்தப் வருகின்ற அந்த பிள்ளை ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல், நோயாக இருக்கலாம் குழந்தைக்கு, கடுமையான மழையாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம், லீவ் எடுக்காமல் விடுமுறை போடாமல் அந்த குழந்தை தொடராக மக்தபுக்கு வருகை தந்ததே. ஆனால் மக்தபுடைய அறுவடை கூட்டம், மக்தபுடைய பிரதிபலனை மேடையிலே காணுகின்ற கூட்டம், அதை அழகாக செய்வதற்காக பெற்றோர்களை அழைக்கின்ற போது மூணு கூட்டத்துக்கும் வராத பெற்றோர்கள் எத்தனை பேர். எனவே மார்க்கத்தை படிப்பதிலே பெற்றோர்களுக்கு அக்கறை குறைவாக இருக்கிறது, பிள்ளைகளுக்கு அக்கறை கூட இருக்கிறது. எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, அதிகமாக இதில் அக்கறை செலுத்துங்கள், கவனம் செலுத்துங்கள். கண்ணியமானவர்களே, எதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு வழிகட்டு அமைப்பினர் சியாக்கள் காதியானிகள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் ஒரு சிலபத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய குழந்தைகளை வழிகெடுப்பதற்காக அவருடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு குர்ஆனை மட்டும் கொடுத்தால் போதாது, குர்ஆனுக்கு நிறைய விளக்கம் இருக்கிறது, குர்ஆனுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது, படிக்க வேண்டிய மார்க்க விடயம் நிறைய இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆயத்துல் குர்சி என்ற ஒரு ஆயத்து குர்ஆன் இருக்கிறது, அந்த ஆயத்தை படித்து பாருங்கள் எல்லோரும். ஏனைய ஆயத்துகள் எடுத்துக்கொண்டால் மூன்று நான்கு விடயங்கள் தான் உள்ளடக்கப்பட்டிருக்கமான ஆயத்து குர்சியில் அல்லாஹ் பத்து விடயங்களை சொல்லுகின்றான். இதெல்லாம் எங்க படிப்பது நாங்க? ஆயத்து குர்சிய காலையில மாலையில தூக்கம் போறதுக்கு முன்னால அதே போன்று கஷ்டமான நிலைமைகள்லாம் ஓதுறோம். ஆனா ஆயத்து குர்சியில கருத்து தெரியுமா, பொருள் தெரியுமா, விளக்கம் தெரியுமா, தஃப்ஸீர் தெரியுமா, ஒன்னும் தெரியாது. இதுக்குத்தான் எங்களோட குழந்தைகளை மக்தப் அனுப்பி படிக்க வேண்டும், நாங்களும் படிக்க வேண்டும். குழந்தை படித்ததுக்கு பின்னால் எங்களுக்கு படித்து தருவார்கள். எந்த அளவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள், உபய் இப்னு கஅப் குர்ஆனில் மிக பிரமாண்டமான ஆயத்து இது தெரியுமா என்று கேட்டார்கள். உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஆயத்துல் குர்சி யா ரசூலல்லாஹ், ஆயத்துல் குர்சி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா உடைய நெஞ்சை தட்டி சொன்னார்கள், நீ மிகப்பெரிய அறிவாளி என்று சொன்னார். ஒருவர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஜகாத்து பொருள் எடுக்க வந்த ஒரு மனிதனை பிடிக்கின்றார்கள். கலவுல எடுக்க வந்த ஜகாத்து பொருளை கையோட பிடிக்கின்றார்கள். அழுகிறார், அழுதுக்கு பின்னால் விட்டு விடுகின்றார்கள். அதுக்கு பின்னால் அடுத்த நாள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னார்கள், இரவு ஜகாத்துடைய பொருளை ஒருவன் எடுக்க வந்தான், அவனை கையை மையமாக பிடித்தேன், அவன் அழுதான், அவனை விட்டுவிட்டு யா ரசூலல்லாஹ். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அடுத்த நாளும் வருவான் என்று சொன்னார்கள். அதுக்கு பின்னால் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று விட்டார்கள். சென்றதுக்கு பின்னால் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்நிராவும் பார்க்கின்றார்கள், அதே திருடன் வருகின்றான் அந்த ஜகாத்துடைய பொருளை திருடுவதற்காக. மீண்டும் அவரை அப்படியே பிடித்தார்கள், அவன் அழுதான், அவனை விட்டு விட்டார்கள். கண்ணியமானவர்களே, மூணாவது நாளும் அந்த திருடன் வந்தான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நியத்து வைத்தார்கள், மூன்றாவது நாள் அவன் வந்தான், அவன் எக்காரணம் கொண்டு விடுவதில்லை, அவனை உடனே பிடியாக நான் பிடித்து விடுவேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறான். மூணாவது நாளும் ஜகாத்துடைய பொருளை திருட வந்தார், ஒரே பிடியா பிடித்துக் கொண்டான். இன்றைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன் என்று சொன்னார். அவன் அழுதான், அவனை விடவில்லை. அப்போது வந்தவர் சொன்னார், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தாரேன், என்ன விட்டுடு என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மார்க்க விஷயத்திலே கூடுதலாக அக்கறை உள்ளவர்கள், படிக்கின்ற விஷயத்தில் அதிகமாக அக்கறை உள்ளவர்கள். எந்த அளவு உண்டால் எனக்கு சொல்லித்தாருங்கள், நான் உங்களை விடுகிறேன் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா வந்த இடத்திலே சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், நீங்கள் ஆயத்தில் குறிச்சி ஓதினால் நான் இந்த இடத்துக்கு நீ வரமாட்டேன் சொன்னார். அப்போது அதை சொன்னதும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து விட்டாரே, அப்படியே விட்டு விட்டார், போய்விட்டார். அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு போய் சொன்னார்கள், இப்படித்தான் முதலாவது நாள் வந்தவன், இரண்டாவது நாள் வந்தான், மூணாவது நாள் வந்தான், இப்படியே நடந்தது. அவன் ஒரு விடயத்தை கற்றுத்தருவதாக சொன்னான். அதுக்கப்புறம் கட்டுத்தாரங்கள் விடுகிறேன் என்று சொன்ன ஆயத்து குறிச்சியை ஓதுங்கள், நான் இதுக்கு வரமாட்டேன் என்று சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கல் கதூப் என்று சொன்னார். அவன் பொய்யன்தான், அவன் சைத்தான் தான், மூணு நாள் வந்தவன் மனிதன் அல்ல, மூணு நாள் வந்தவன் சைத்தான், ஆனால் சைத்தான் உண்மை சொல்லிவிட்டான். எனவே ஆயத்து குறிச்சி எங்கெங்கெல்லாம் ஓதுறீங்களோ, சைத்தான் உங்களை பிடிக்க மாட்டான், ஜின் உங்களை பிடிக்க வரமாட்டாது, அதே போன்று மனிதர்களுடைய தீங்கு உங்களுக்கு ஏற்படாது. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே நல்ல குழந்தைகளாக வர வேண்டும் என்றால் இந்த குழந்தைகள் நிறைய விடயங்களை படிக்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லீம்களுடைய தலாக்குடைய வீதாசாரம் கூடிக்கொண்டு போகிறது. காரணம் என்ன என்று பார்த்தால், எங்கட பெண்மணிகளுக்கு கணவன்மாரோடு வாழ தெரியாது, கணவன்மாரை உரிமைகளை பேணி நடக்க தெரியாது, சுத்தமான முறையில் நடக்க தெரியாது. கண்ணியமான தாய்மார்களே, கவலையோடு பேசுகின்றேன், நிறைய கணவன்மாருடைய கம்ப்ளைண்ட் என்னண்டா, எங்கட பெண்மணிகள் எங்களோடு நடந்து கொள்கின்ற முறை இப்ப இல்ல, சுத்தமாக இல்ல, அவங்க இப்படி நடக்கிறாங்க அப்படி நடக்கிறாங்க சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அதனால் தான் சொல்லுகிறோம், இந்த பக்த பாடத்திட்டத்திலே குழந்தைகளுக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய நிறைய விடயம் இருக்கிறது. ஏழு எட்டு வயது பிள்ளைக்கு ஐத பத்தி சொல்லிக் கொடுக்கலுமா, எட்டு ஒன்பது வயது பிள்ளைக்கு நிபாச பத்தி சொல்லிக் கொடுக்கலுமா, காதியானிகளை பத்தி சொல்லிக் கொடுக்கலுமா, சியாக்களை பத்தி சொல்லி கொடுக்கலுமா, குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுக்கலுமா, அந்த பிள்ளை கொஞ்ச காலம் போகணும். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களிடத்தில் இரக்கமாக கேட்கின்றேன், உங்களோட குழந்தைகளை இடைநிலவுல யாரும் விட்டுடாதீங்க. இடைநிலவுல விட்டு விட்டோமே நாங்களுடைய எதிர்கால குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும், குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். நாளைய மறுமையில் எங்களுடைய குழந்தைகள் எங்களை எல்லாவிடத்திலே மாட்டி கொடுத்து விடுவார்கள். எனவே குழந்தைகளுக்கு இந்த அகிலங்கை மக்தபை அகிலங்கை ஜமீத்துருமாவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற மக்த பாடத்திட்டத்திலே உங்களுடைய குழந்தைகள் உள்வாங்குவதற்கு முயலுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா என்னுடைய உங்களுடைய எல்லோருடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பை சொல்லுகின்றார். என்ன பொறுப்புண்டா, யா அய்யுஹல்லதீனா ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த முழு மனிதர்கள் செய்ய வேண்டிய ஆக பெரிய பொறுப்பு இதுதான். எங்களையும் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய கணவர் எங்களுடைய குடும்பம் எல்லாரையும் நரகிலிருந்து பாதுகாக்கணும். நரகிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் இஸ்லாத்தை படிக்க வேண்டும். இஸ்லாத்தை படிக்காம மார்க்கத்தை படிக்காம இந்த குழந்தைகளை நல்ல முறையில் உருவாக்க இயலாது. எனவே குழந்தைகளுக்கு ஒவ்வொரு தாய்மாரும் முன்மாதிரியாக திகழ வேண்டும். அப்படி திகழ்கின்ற போதுதான் கண்ணியமான தாய்மார்களே எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே சிறந்த குழந்தைகளாக உருவாகுவார்கள். தாய்மார்கள் ஒழுக்கமாக நடக்க வேண்டும், கணவனுக்கு முன்னால் ஒழுக்கமாக நடக்க வேண்டும். கணவன் மனைவியில பேசக்கூடிய, கணவன் மனைவியாக பேசக்கூடிய விடயங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது. இல்லற வாழ்க்கை விஷயத்திலே மிகவும் முக்கியமாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மற்றவருடைய மானங்களிலே யாரும் தலையிடக்கூடாது. அன்பான தாய்மார்களே, இன்றைக்கு எங்கள சமுதாயத்தில் உள்ள மிகப்பெரிய நோய்தான் இரண்டு மூன்று பெண்கள் சேர்ந்துட்டா மற்றவங்களுடைய பேச்சை பேசுறது. எந்த அளவு இமாம்கள் சொல்லி தருகிறார்கள், மற்றவருடைய மானம் எந்த அளவு பெருமதிண்டா நாங்க எப்படி எங்கட அவுரத்த எங்கட மறைவான இடத்த ஆடைகளை கொண்டு மறைக்கிறோமோ அத போல மற்ற மனிதருடைய குறைகளை மறைக்கும். நாங்க யாருமே எங்கட அவுரத்த வெளிக்காட்டுறதுக்கு விரும்ப மாட்டோம், அவுரத்த மறைப்போம், ஆடை உடுப்போம். அதே போல மற்றவங்களுடைய குறைகளை அவுரத்த போன்று மறைக்க வேண்டும். மற்றவருடைய குறைகளை தேடக்கூடாது. யாராவது எங்களுக்கு தப்பு தவறு செஞ்சு அவங்களை மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு சிலவங்க சொல்ற எங்களுக்கு மன்னிக்க இயலாது. அன்பான தாய்மார்களே மன்னியுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். பைத்திய காரணத்தை சொன்னாங்க மன்னித்தார்களா இல்லையா, சூனிய காரணத்தை மன்னித்தார்களா இல்லதா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை விட்டு கட்டினார்கள் மன்னித்தார்களா இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சகோதரர்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொஞ்சம் கிணற்றுல போட்டார்கள் அவங்களோட சகோதரர்களை மன்னித்தார்களா இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட உயிரை விடுவோம் எங்கட உயிர் பெருசா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள மானத்தை விடுவோம் எங்கட மானம் பெருசா. எனவே அன்பான தாய்மார்களே மன்னிக்கோணும். நாங்க எல்லாரும் மற்றவங்கள குறைகளை பேசக்கூடாது. எப்போதும் மரியாதையாக வாழணும். உறவுகளுக்குள்ள நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது எங்களுக்கு தாராங்க என்பதற்கு அவனை கொடுக்கிறது, எங்கட வீட்டுக்கு வாராங்க என்பதற்கு அவனை போறது, எங்களுக்கு சொல்றாங்க என்பதற்கு அவனை சொல்றது, இதில் உறவு முறையை சேர்ந்து வாழ்றது. எங்களுக்கு சொல்லாட்டியும் நாங்க சொல்லணும், எங்கட வீட்டுக்கு வராட்டியும் நாங்க அவங்கள வீட்டுக்கு போகணும், எங்களை வெட்டி வாழ்ந்தாலும் நாங்களை ஒட்டி வாழணும். இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. சில உறவு முறை இருக்குது கண்ணியமான தாய்மார்களே அது துண்டிச்சு போகும். ஆனா சில உறவு முறைக்கு துண்டிக்காது. உதாரணமாக திருமண உறவு முறைக்குது அது சில பேரை துண்டிச்சு போகும். உதாரணமாக ஒரு பெண் ஒன்று இந்த ஊர்ல இருக்கிறாங்களா வச்சுக்கொள்வோம், கரம்பாவை இந்த ஊர்ல ஒரு பெண் ஒன்று இருக்கிறாங்க திருமணம் முடிச்சு கொள்ளணும். தூரத்துல உள்ள ஒருத்தருக்கு என்ன செய்யறோம், இந்த பிள்ளைய பேசி வச்சிருக்கணும் வச்சுக்கொண்டா எங்களுக்கு அந்த ஊரும் தெரியாது, அந்த மாப்பிள்ளை பேரும் தெரியாது, மாப்பிள்ளை வாப்பா அம்மாவோட பேரும் தெரியாது. அப்ப திருமணம் ஒரு மாதத்துக்கு பின்னால நடக்கணும் நிச்சயிக்கிறான். அப்ப திருமணம் முடிச்சதுக்கு பின்னாலதான் தெரியும் மாப்பிள்ளோட பேரு தெரியும், மாப்பிள்ளோட வாப்பா அம்மாவோட பேரு ஊர் எல்லாம் தெரியும். அப்ப திருமணம் முடிச்சு ரெண்டு மாசத்துல இன்னொரு பிரச்சனை வருகிறது. என்ன செய்யறாங்க, தலாக்கில முடிஞ்சு அந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டா பிரிஞ்சா பிரிஞ்சதுதான் அந்த உறவு முடிஞ்சு. ஆனா வாப்பா உம்மாட உறவு இருக்குது, கூட பிறந்த சகோதர சகோதரியுடைய உறவு இருக்குது, இது பெருமதியான உறவு, இது நாளை மறுமை வரைக்கும் வரக்கூடிய உறவு. இந்த உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தா அல்லாஹும் அவர்களை துண்டிச்சு கொள்றார். யாரெல்லாம் தாத்தா தங்கச்சியோட பேசாம இருக்கிறாங்களோ, நானா தம்பிகளோட பேசாம இருக்கிறாங்களோ, சொந்த சாச்சி சாச்சா மாமாங்களோட பேசாம இருக்கிறாங்களோ, அவங்க உறவாகி கொள்ளுங்க, பேசிக் கொள்ளுங்க. பேசாம இருந்து எவ்வளவு அமல் செஞ்சால் அல்லாஹ் தன் அமல் போகாது. எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க எல்லாரும் அன்புக்கு அடிமையாயிருப்போம், ரெஸ்பெக்டுக்கு அடிமை இல்ல, நாங்கள் அன்புக்கு அடிமையாயிருப்போம். அன்பால மற்றவர்களை வாழ வைப்போம், பிள்ளைகளுக்கு மத்தியில நீதமாக நடப்போம். பிள்ளைகளுக்கு மத்தியில செலவழிக்கிற விஷயத்துல மட்டும் நீதம் அல்ல, செலவழிக்கிற விஷயத்திலையும் நீதம் வேணும். அதே போன்று கண்ணியமான தாய்மார்களே பிள்ளைகளுக்கு காட்டுகின்ற அன்பு விஷயத்திலையும் இதை வேணும். இன்னைக்கு சில தாய்மார்களை சில பெற்றோர்களை சமூகத்துல பாக்குறோம், சில பிள்ளைகளோட வள வள வளர்ந்து ஒரே பாயிர அடிக்கிற, அந்த பிள்ளையோட ஒரே சண்டை பிடிக்கிற. ஆனா அப்படி எந்த தாய்மாரும் இருக்கக்கூடாது. குழந்தைகள் எல்லாரையும் சமனாக பார்க்க வேண்டும், குழந்தைகள் எல்லோருக்கும் சமனாக செலவழிக்க வேண்டும். ஆம்புல பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாங்க சரி சமனாக அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியில விரோதங்களை விரோதங்களை ஏற்படுத்திவிடக் கூடாது. எனவே நாங்கள் முன்மாதிரியாக இருக்கின்ற போதுதான் எங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக எதிர்காலத்திலே நல்ல குழந்தைகளாக அவர் உருவாகுவார். எனவே அன்பான தாய்மார்களே, இறுதியா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி விட்டு இந்த பயானை முடிக்கிறேன். நாங்கள் பொதுவாக வழங்கிக் கொள்கின்ற விடயம்தான், நோய்கள் மட்டும்தான் மாறிக்கொள்ளும் தொற்றிக்கொள்ளும் என்று நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆனால் மனிதனுடைய குணங்களும் தொற்றிக்கொள்ளும். ஒரு தாயிடத்துல பெற்றோர் இருக்கக்கூடிய அருவறுப்பான குறம் இருக்குது, அதுவும் பிள்ளைக்கு மாறும். நோய் எப்படி தொற்றிக்கொள்ளுதோ, நோய் எப்படி இன்னொருத்தருக்கு மாறுதோ, அதை போல எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அருவறுப்பான குணங்கள், நல்ல பண்பாடுகள், அதுவும் பிள்ளைகளுக்கு மாறும். நல்ல முறையில் நடந்தா பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகள் போய் சேரும். நாங்க அருவறுப்பான முறையில, நாங்க பாவமான முறையில ஈடுபட்டு போனா எங்கட குழந்தைகளும் அப்படியான ஒரு அமைப்புலதான் போவாங்க. எனவே அன்பான சாய்மார்களே, சகோதரர்களே, மிக முக்கியமாக நிறைய விடயங்களை ஞாபகப்படுத்தினேன். எங்களுடைய குழந்தைகள் நாளைய மறுமையில் எங்க எல்லாரையும் கொண்டு போய் சுவர்க்கத்திலே சேர்க்க வேண்டும். நாளைய மறுமையில் எங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களை காட்டி கொடுத்து விடக் கூடாது. எனக்கு ஒரு நேரம் எங்களோட வாப்பா உமா மார்க்கத்தை சொல்லி தர இல்ல, மார்க்கத்தை சொல்லி தரக்கூடிய அமைப்புகளோட தொடர்பை ஏற்படுத்த இல்ல, மார்க்கத்தை சொல்லி தரக்கூடிய மாலிம் உலமாக்கள்கிட்ட ஒப்படைக்கல்ல, எங்களுக்கு ஒரு வழியை செலவழிக்க இல்ல, மார்க்கத்துக்கு செலவழிக்க இல்ல, எங்களை பார்க்க இல்ல, மார்க்க கல்வி தர இல்லன்னு எங்களோட பிள்ளைகள் யாருமே நாளைய மறுமையில் எங்களை மாட்டி விடுத்து விடக்கூடாது, எங்களை மாட்டி எங்களை நரகத்துல கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடாது. எனவே அன்பான தாய்மார்களே, குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியான முறையில செய்யுங்க. குழந்தைகளுக்கு அதிகமாக மார்க்க கல்வியை கொடுங்க. மார்க்கத்துக்காக வேண்டிய குழந்தைகளுக்கு பணங்களை அள்ளி வாருங்க. அவங்களுக்காக வேண்டிய கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய உலமாக்களுக்கு ஏந்த அளவு கவனியுங்க. அவங்களுக்காக வேண்டிய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு உதவி செய்யுங்க. அவங்களை கண்ணியப்படுத்துங்க. மாதத்துல ஒரு நாளாவது பிள்ளைகளுக்கு உங்களோட பிள்ளைகளை சீதேவியாக ஆக்குவதற்காக வேண்டிய கஷ்டப்படக்கூடிய அதரத்துமார்கள், கஷ்டப்படக்கூடிய ஆசிரியர்மார்கள், கஷ்டப்படக்கூடிய பொறுப்புதாரிகள், இவர்களை மாதத்துக்கு ஒருமுறையாவது சந்தித்து அவர்களை உற்சாகம் ஊட்டுங்கள். அவர்களுக்கு உங்களுடைய அன்பளிப்புகளை கொடுத்து அவர்களை, அதாவது நல்ல முறையிலே அவரை உற்சாகம் ஊட்டிய குழந்தைகள் எதிர்காலத்தை துவாவால் அரவணைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இன்றைய காலத்திலே குழந்தைகளை வளர்ப்பு என்பது. இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் நல்ல விஷயத்தை படிக்க போகின்றார்கள், ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கின்றார்களா படிக்கவில்லையா என்பது கேள்விக்குறியா இருக்கிறது. அன்பான தாய்மார்களே, எனவே இதை சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுடைய குழந்தைகள் இன்று எந்த நேரம் எங்களுடைய குழந்தைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்க வேண்டும். முந்திய ஒரு காலம் இருந்தது, எங்களுடைய குழந்தைகள் அப்படியே கெட்டு போகக்கூடிய சூழல் குறைவு. இன்று பாதையில போனாலும் கண்ணியமானவர்கள் எங்களை பிள்ளை இன்னொரு அழுக்கான இன்னொரு அருவறுப்பான நடத்தையுடைய ஒரு பிள்ளையோட பழகினா எங்களை பிள்ளை கெட்டு போகுது. அதே போன்று எங்களை பிள்ளை அருவறுப்பான ஒரு சூழலுக்கு போகுது, அங்க கெட்டு போகுது. அதனால் அன்பான தாய்மார்களே, மீட்டி மீட்டி சொல்லிக் கொள்கிறேன், குழந்தைகளை அதிகமாக கவனியுங்க. எங்களை பிள்ளை டொய்லெட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் சுணங்கிட்டா வாரத்துக்கு கொஞ்சம் கவனியுங்க. டொய்லெட் இருக்குது, இஸ்திஞ்சா இருக்குது, அது சைத்தானுடைய வீடு, அங்க போயிட்டு கூடுங்க, நேரம் இருக்க கூடாது. தேவையை முடிச்சா கலகாதத்தை நிறைவேற்றினா குயிக்கா வெளியே வந்துடும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள், சில பிள்ளைகள் டொய்லெட்ல இருந்து போன் பேசுற அருவறுப்பா நிறைய வேலைகளை டொய்லெட் மூலமா டொய்லெட் இருந்து கொண்டு செய்யலாம். அன்பான தாய்மார்கள், எதை சொல்லவர்கள் என்றாங்க, பிள்ளைகள் எல்லா நிலைமையிலையும் கண்காணிங்க. இரவு இருக்கிற குழந்தைகள் தூங்க போனா எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, எப்படி எழும்புறாங்க, கொஞ்சம் கவனியுங்க. பிள்ளைகளை நெடுங்கவுத்துல அப்படியே விட்டுறாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். நாளைய மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு கேட்பான் அந்த கேள்விகளை, உங்களோட குழந்தைகளை பற்றி கேட்பான், உங்களோட பொறுப்புகளை பற்றி கேட்பான். இந்த பொறுப்புகளுக்கு நல்ல முறையில பதில் கொடுக்காத வரையில நாங்க எல்லாம் நம்ம அல்லாஹ் அடுத்து தப்பிக்க முடியாது. எனவே அன்பான தாய்மார்களே, இறுதியா ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டேன். ஆரம்பத்தில் நான் ஞாபகப்படுத்தினேன், எங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ் எங்களுக்கு செல்வமாக தந்திருக்கிறான். இதை செல்வமாக பாருங்கள். இந்த குழந்தைகளை அல்லாஹ் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக தந்திருக்கிறான். இதை கண்குளிர்ச்சியாக பாருங்கள். குழந்தைகளை எங்களுக்கு அல்லாஹ் பாக்கியமாக தந்திருக்கார், சுமையாக அல்ல, அதை பாக்கியமாக கருதுங்கள். எனவே சாலிஹான குழந்தைகளை இந்த நாட்டிலே இந்த ஊரிலே உருவாக்கிவிட்டு மௌத்தாகுவோம். நிச்சயமாக நாங்கள் மௌத்தானாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை கபருக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களை எல்லோரையும் அல்லாஹுக்கு பொருத்தமான நல்ல பெற்றோர்களாக கபூஷில் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக ஆக்கி நாளைய மறுமையில் அந்த குழந்தைகளோடாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூஷில் கொள்வானாக. ஆமீன், ஆமீன். வ ஆகிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வஸலாமன்.